நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு வழங்கும் 2020 பிரீமியர்ஸ் ஹார்மனி மெடல் என்ற விருதுகளில் ஆஸ்திரேலியன் நேஷனல் மெரிடைம் மியூசியம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மெடல் என்ற விருதை சிட்னியில் வாழும் ஷேம்லா ஈஸ்வரன் இந்த வருடம் வென்றிருக்கிறார். அவரை இன்று சந்திக்கிறோம். உங்களுக்கு தமிழ் பேச வராது என்று கூறியிருக்கிறீர்கள், ஆகையால் உங்கள் பதில்களின் சுருக்கத்தை தமிழிலே வழங்குகிறேன். முதலிலே இந்த விருதை வென்ற உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள். இந்த விருது குறித்து குறிப்பிடும் போது 53 பாடசாலைகளில் பயிற்சி பட்டறைகளையும் 285 மழலை கல்விக்கூடங்களில் பாலி கிட்ஸ் என்ற நிகழ்ச்சியையும் நடத்தி 6000 சிறுவர்களுக்கு பல்கலாச்சாரம், வேற்றுமையில் ஒற்றுமை என்று பல விடயங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன் என்று கேட்டதற்கு, இந்த தொகை கடந்த வருடம் நீங்கள் நடத்திய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு மட்டுமே என்றும் அதைவிட அதிகமாக செய்திருக்கிறீர்கள் என்றும் குறிப்பிட்டீர்கள்.
That figure actually only reflects the last, I believe, year, because that's my full-time gigs. Winning an award like this is just a huge honor, and also it really helps because for me to be able to continue doing what I'm doing, I'm going to need grant funding to be able to afford the travel and to be able to take it as far and wide as I want to spread the message.
Bolly Kids என்றால் என்ன என்று விளக்குமாறு கேட்டதற்கு, ப்ரீ ஸ்கூல் எனப்படும் மழலை கல்விக்கூடங்களில் காட்சி பொருட்கள், இசை, நடனம் என்பவற்றை வைத்து நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளை சிறுவர்களுக்கு உணர்த்தி அதன் மூலம் வேற்றுமையில் ஒற்றுமையையும் வேறுபாடுகள் வரவேற்கத்தக்க விடயம் என்பதையும் சிறுவர்களுக்கு உணர்த்தும் ஒரு நிகழ்ச்சி என்பதை தெளிவுபடுத்தினீர்கள்.
Bolly Kids is a preschool show that I've been running for the last 3 years. I use sights and smells and sounds in the form of music, dance and spices to introduce children at a very young age to Indian culture and things that are other to them. So, for example, when a kid smells a spice for the first time, their initial reaction is, "Ugh, yuck." And that was a reaction that I received when I was 4 years old in kindergarten. And that first reaction teaches you to be ashamed, and it teaches you to start not having pride in your culture. So through explaining to the kids, well, you know, when you say something like that, that actually makes someone feel bad, and that makes them not feel good about themselves. I try to teach the kids to unleash the empathy and the kindness that already exists in them. The pivotal moment of the show, basically doing a bit of a show and tell. I'm like, oh, do you want to learn a bit more about my, I want to show you some spices. And when I take my spice tin out, they're all very excited to look inside when I pop off the lid. But I explain to them, well, I'm not sure if I should show you, because the last time I showed someone, they said, your food smells and so do you, and we don't want to sit with you. And that is the key message of the show, is being very mindful of your words and how you react to difference. So that's essentially what Bolly Kids does, and making people just a bit more aware, and the little people before they go to school, they can't help their reactions sometimes, but you need to teach them at an early age that difference is actually beautiful. It's what makes us special. It's what makes us something unique, and it should be celebrated and never shamed. And we should never use difference as a reason of singling someone out or teasing them or ostracizing them.
ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் நீங்கள் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, நிகழ்ச்சிகள் நடத்துவதை விட அந்தந்த ஊர்களில் உள்ள கலைகளை அந்தந்த இடங்களிலேயே சென்று கற்பதுதான் முக்கியம் என்று கூறினீர்கள்.
More abroad in terms of research. So I'm very passionate about making sure that whatever I present has been researched from the root. So not only have I been to India to make sure that I've engaged directly with people from the cultures whose styles I fuse into my work, I've also traveled to other countries for the other artistic styles. So, for example, well, I've been to Brazil to train there, perform in carnival, to understand, you know, to go into the favelas, to see the way samba is actually presented in Brazil, because the moment you take a dance outside of it's homeland, things change and you have to be very careful about appropriating cultures, especially those outside of your own, and even regard other Indian cultures outside of my own in the same way, because we're not all the same. We're not a homogenous entity. We speak different languages. We're very diverse. We have different belief systems. So I believe it's important that you actually go to the root and engage with the people who have expressed that culture and created it.
உங்களது நாட்டிய பாணி என்ன என்று கேட்டதற்கு குச்சிப்புடியை முறையாக பயின்றிருக்கிறீர்கள் என்றும், பரதநாட்டியத்திற்காக சில பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்றும், பாரம்பரிய ராஜஸ்தான் நடனமான கும்மா, பஞ்சாபி நடனமான பாங்கரா ஆகியவற்றிலும் பயிற்சி பெற்றிருப்பதாகவும், நடனம் மூலம் அந்தந்த இடங்களின் கலை கலாச்சார விழுமியங்களை அறிந்து கொள்வதும் அவற்றை பரப்புவதும்தான் உங்கள் நோக்கம் என்றும், பொழுதுபோக்குக்காக அல்லாமல் அதன் மூலம் புதிய கலாச்சாரங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் உங்களது நோக்கம் என்றும் விளக்கம் அளித்தீர்கள்.
My main style in terms of Indian is actually Kuchipudi. I have trained a few Bharatanatyam workshops in India, but not in a consistent way. I study Kuchipudi in Sydney with my guru, Sri Raghavan Nayarji. And aside from that, I've been really interested in the folk styles of dance of India, such as Gumma. So I traveled to Rajasthan to learn with someone specifically from the region where Gumma came from and to understand the stories behind it, as well as Bhangra. So through my company, Bindi Bosses, my performing arts company, we engaged down to Bhangra to actually come through and teach us and explain how Bhangra connects to, is a reflection of Punjabi culture and the experiences that Punjabi people have had around harvest and crops. You know, it's a reflection of someone else's way of life. I guess my focus, I try to use dance to tell stories and to share stories from around the world rather than just to entertain people. Entertainment, hopefully, well, happens in the process, but there's a much deeper message connected to every form of dance.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், இந்த வருட ஆஸ்திரேலியன் நேஷனல் மெரிடைம் மியூசியம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மெடல் என்ற விருதை பெற்றிருக்கும் ஷியாம்லா ஈஸ்வரன். இந்திய நடன வடிவங்களை பற்றி பேசும் நீங்கள் இந்தியாவில் பிறந்தீர்களா என்று கேட்டதற்கு, இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர், உங்களது தகப்பனார் ஒரு தமிழர், தாயார் ஃபிஜியில் பிறந்த இந்தியர் என்றும், உங்கள் பெற்றோர் கலப்பு திருமணம் செய்து கொண்டதனாலும் உங்களது அப்பா சிறு வயதிலேயே ஆஸ்திரேலியா வந்தபோது இங்கே வெள்ளையர் மட்டும் என்ற கொள்கை இருந்ததனாலும் உங்கள் அடையாளம் குறித்து சரியான தெளிவு இருக்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள்.
No, I was born in Australia and my father was born in Chennai and he migrated when he was 14. So my father lived through the White Australia policy. That has actually had a huge impact on my upbringing and how much he wanted us to actually engage with our culture. Whereas my mother was born in Fiji. The most she knows about her heritage is that her family was from somewhere in Andhra Pradesh because her ancestors were blackbirded. So it's very complex. I have connections because even Fiji, the culture there is very different. I mean, Fiji Indians are, in a lot of cases, looked down upon from Indians. So the simple union of my father, who is light-skinned South Indian, marrying my mother, who is from Fiji and darker complexion, that was a whole thing, you know.
அதனால்தான் பூர்வீக மக்களுடன் அடையாளம் காட்டி அவர்களுக்காக குரல் கொடுத்து வருகிறீர்களா என்று கேட்டதற்கு, அடையாளம் என்பது மிகவும் சிக்கலான ஒரு விடயம். அது குறித்த கருத்துகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இருந்தாலும் சிறுவயதில் ஆபிரிக்க பின்னணி கொண்ட அமெரிக்கர்கள் போல் பாடுவதிலும் ஆடுவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டியதாகவும், பின்னாளில் அது படிப்படியாக குரல் அற்றவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு தோன்றியது என்றும், உங்களது தகப்பனாரின் பார்வை அதற்கு உதவியது என்றும் கூறினீர்கள்.
I think as a first generation Australian, we are tasked with the challenge of having to choose our identity. And I'm finally seeing that shift now and people acknowledging that identity is a very complex thing and that just because I carry a very stereotypically Indian appearance, that doesn't necessarily reflect the upbringing that I've had. That process in itself takes many years and you can go through periods of embracing other cultures. For example, when I was much younger, I resonated a lot with hip hop and following African American culture because over here that was regarded cool. So if you could dance in a way that African Americans danced, you were regarded as cool. Whereas I feel like growing up, being Indian has never really been cool. We've been regarded as the nerds or the taxi drivers or the people working at the Indian restaurant. Our challenge is to actually break people's stereotypes and to genuinely express ourselves and not feel like we have to amplify any one aspect of ourselves at any time, because the fact is we are such complex beings and that identity is always fluid, it's shifting. Sometimes we've had moments where we didn't even realize we were expressing forms of internalized racism, whereas there are others where we might feel very proud of a particular aspect of our culture. And we're also influenced by all the other cultures that we grow up with as well. As a first-generation Australian, it's very important to be kind to others and to understand that identity is a nuanced and an ongoing process that never ends. And we are tasked with asserting that, unfortunately, to our parents because we caught between the traditional and the contemporary constantly.
அப்படி என்றால் உங்கள் அடையாளம் என்ன என்று கேட்டதற்கு இந்திய பின்னணி கொண்ட ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒருவர் என்று மட்டும் சொல்வதாக கூறினீர்கள்.
Wow. I would say I have Indian heritage and I'm born in Australia.
அவ்வளவுதானா என்று கேட்டதற்கு,
and then if they really want to know, I explained my mother's Fiji Indian and my father is South Indian from India.
இந்த விருதை வென்ற உங்களது எதிர்கால சிந்தனைகள் என்ன என்று கேட்டதற்கு, உங்களைப் போல மேலும் பலரை பயிற்றுவிக்க வேண்டுமென்றும் கலைகள் மூலம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எளிதாகவும் இலகுவாகவும் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பதால் மேலும் பலரை உங்கள் போல் வருவதற்கு பயிற்றுவிக்க ஆர்வம் கொண்டுள்ளீர்கள் என்றும் கூறினீர்கள்.
What I want to see is more opportunities created for people like me. I want to be able to train up other South Asian people to do this work too, because another community is seeing art as something that is shouldn't be paid and that should be a hobby. And I don't believe that at all. And I want to change that within our community. And the only way you can do that in a realistic sense is to create paid opportunities for the community so that they can see being a performing artist is a valid and noble career choice, not just something that should be a hobby or just a form of worship. It is also a way to express ourselves in probably the most effective way where people will actually listen because they're being entertained through the process. They're not being hit over the head with social messages. My vision would be to now train up the next generation of South Asian artists that might want to go on the same sort of journey that I have.
நன்றி கூறி விடைபெற்ற போது ஆதரவு வழங்கிய SBS தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களது மனமார்ந்த நன்றிகளை வெளிப்படுத்தினீர்கள்.
Thank you very much and thank you for your support and interest as well.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.